நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் மன்னார்பாளையம் பாலா கருங்கோழி பண்ணையின் உரிமையாளர் திரு எஸ் பாலமுருகன் அவர்கள் கோழி வளர்ப்பு முறையும் பராமரிப்பும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, இவர்களுடன் இணைந்து இவர்கள் கூறும் தகவல்களை நாமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொழிலாவும் நம்ம விவசாயம் சார்ந்த ஒரு பணியாகவும் நிறைய பொதுமக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கால்நடை வளர்க்கக்கூடிய உங்களை இன்னைக்கு நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் பாலமுருகன். நான் சேலம் மாவட்டத்துல இந்த கோழி குஞ்சு விற்பனை பண்றத பண்ணிட்டு இருக்கிறேன். சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை பகுதி மன்னார்பாளையம் பிரிவு ரோடுங்கிட்ட என்னோட பலன் அமைஞ்சிருக்கு.
பொதுவா ஒரு கல்லூரியில பட்டம் படித்தவங்க எல்லாருமே நான் படித்த ஒரு படிப்பிற்கு ஏற்ற ஒரு பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் கல்லூரி படிப்பு முடிச்சு வெளியே வருவாங்க. நீங்க கல்லூரி பட்டம் பெற்ற பிறகு இந்த மாதிரி ஒரு சுயதொழில் தொடங்கணும், குறிப்பா அந்த கோழிகளை வைத்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கோழி வளர்ப்புங்கிறது சின்ன வயசுலயே நமக்கு தாத்தா ஆரம்பிச்சு விட்டது. கோழி கூடையே இருந்து கோழி கூடையே தான் வளர்ந்துட்டு இருந்தோம். கோழி வளர்ப்பு சின்ன வயசுல இருந்தே நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்தே சேலத்தோட மையப்பகுதியில தான் கொஞ்சம் இருந்தேன். அங்கெல்லாம் கோழிக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமான இடம். அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா வாசல்ல ஒரு கோழி ரெண்டு கோழி என் ஆசைக்கோசரம் சண்டை கோழிங்க வச்சு வளர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் கோழி வளர்க்குங்கிறது சின்ன வயசுலயே பிக்ஸ் ஆயிட்டு அதுதான் வளர்க்கணும்னு. ஆனா அது வருமானமா இந்த மாதிரி தொழிலா பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காலேஜ் பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ல படிச்சேன். நான் பேங்க்ல கிரெடிட் கார்டு வெரிபிகேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ என் நண்பர் தான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோழி குஞ்சுகளை கொடுத்து கருங்கோழி குஞ்சுகளை ஆரம்பத்துல வளர்க்க வச்சாரு. அதுங்களை பாத்தீங்கன்னா நான் மாசம் மாசம் ஒரு 50 குஞ்சு 100 குஞ்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா விற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்தா பாத்தீங்கன்னா படிப்படியா கொஞ்சமா இது ஸ்டார்ட் பண்ணி இப்ப இந்த சோனாலி ஒரிஜினல் சிறுவடை நாட்டுக்கோழி இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு அந்த கோழி மேல இருந்த ஆர்வம் மட்டும்தான் என்ன இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மாத்திருக்குன்னு நான் நம்புறேன்.
கோழிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல நிறைய வகைகள் இருக்கு, நிறைய பிரிவுகள் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு நிறைய இந்த புதிய புதிய ரகங்கள் வந்து தொடர்ச்சியா அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க எந்த ரகத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தேர்வு செஞ்சு அந்த கோழிகளை வந்து ஆரம்ப காலகட்டத்துல வளர்க்க ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆரம்பத்துல இந்த கருங்கோழி குஞ்சுங்க வளர்த்துட்டு நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது கருங்கோழி குஞ்சுங்க. அப்போ வந்து கருங்கோழி கொஞ்சம் டிமாண்ட் போயிட்டு இருந்த கொரோனா டைம்ல எல்லாம் கருங்கோழி வந்து ரொம்பவே நிறைய பேர் கேட்டு விரும்பி வாங்கினாங்க. அது நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அதை வச்சு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஒரிஜினல் சிறுவடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்பவே எஃபோர்ட் போட்டு பண்ணோம். இந்த சிறுவடை கோழிகளை நம்ம வந்து ரொம்பவே தீர்க்கமா எல்லா பக்கமும் இருக்கிற கோழிகளை தேடும் போது இந்த சோனாலி கோழி வந்து ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 கோழி பாத்தீங்கன்னா நம்ம சிறுவடைக்கு வந்து என்னென்ன அந்த உடலமைப்பு இருக்கணும், அந்த ஒரு மார்க்கிங் இருக்கணும்னு சொல்லி பாக்குறோமோ அது எல்லாமே இந்த சோனாலில அவ்வளவு அழகா அருமையா இருந்துச்சு. ஒரு 3 மாசத்த கோழிங்க இல்ல. அப்புறம் தான் இது இவ்வளவு அக்யூரேட்டா எல்லாம் வராதுன்னு சொல்லி அந்த கோழியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிப்பதான் அது சோனாலி பிரீடு, இவ்வளவு நாட்டுக்கோழி மாதிரியே இருக்குது, இவ்வளவு முட்டை வைக்குது, எனக்கு இந்த கோழியை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில வாடிக்கையாளர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோழியை வச்சு ஒரு R&D பண்ணி ஒரு குறிப்பிட்ட கோழிங்களை மட்டும் வளர்த்தி பார்த்து அது எந்தெந்த நோய்க்கெல்லாம் தாங்குதுன்னு பார்க்கும்போது தான் ஆரம்பத்துல இந்த கோழியை பத்தி எதுவுமே தெரியாது. மொத மொத பண்றோம் அம்மை நோய்க்கு பாத்தீங்கன்னா வந்த கோழிங்களோட விடும்போது நல்லாவே இந்த கோழி நோய் தாங்குது. அதே மாதிரி குறைசாக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே நோய் தாங்குனது. இந்த வெள்ளை கழிச்சல் நோய்க்கு மட்டும் கொஞ்சம் தாங்கல. மற்றபடிக்கு வளர்ச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமா இருந்தது. பாக்குறதுக்கு நம்ம சிறுவடை கோழி போலவே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அசில் கிராஸ் இதெல்லாம் மூக்கு வெட்டின கோழி எல்லாம் விற்பாங்க. இது கறியோட டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனா இந்த கறியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கும் பிடிக்குது, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த நோய் தாங்குதல் கொத்திக்காம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கோசரம் இன்னைக்கு இந்த சோனாலி கோழி வளர்க்கறது பாத்தீங்கன்னா நம்ம அதுவும் இந்த புதுக்கோட்டையில இருந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில் வரைக்கும் சிறுவடை கோழி தான் அதிகமா வளர்ப்பாங்க, பெட்டை கோழியா வளர்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து நான் பெட்டை குஞ்சுகளாவே சோனாலியில கொடுக்கறதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்குது. 1 மாசத்து குஞ்சுல ஒரு குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும் பெட்டை கோழி எது சேவல் எது அப்படிங்கறது. அதனாலதான் நான் சோனாலி வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கிறேன்.
கோழி தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவு கால்நடைகளுக்கு மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கிறோமோ அதே போல கோழி தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்ப கோழி தீவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய கோழி தீவனங்கள் கடைகள நிறைய கிடைக்குது. சில பேர் கோழி தீவனங்களை கிடைக்க கொடுக்க பொருட்களை வச்சு தாங்களே தீவனம் தயாரித்து அதை வந்து தங்களுடைய அந்த கால்நடைகள் கொடுக்குறாங்க. நீங்க கோழி தீவனங்களை நீங்களே தயார் பண்ணி கோழிகளுக்கு கொடுக்குறீங்களா, இல்ல கடைகள்ல வாங்கி அந்த கோழிகளுக்கு கொடுக்குறீங்களா ஐயா?
ஆனா இது ஒரு சின்ன லெவல்ல ஒரு 100 கோழி 150 கோழி மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த கோழி தீவனம் இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணலாம். இந்த அரிசி, கோதுமை, கம்பு, கடலை புண்ணாக்கு இது எல்லாமே போட்டு நம்மளே ரெடி பண்ணலாம். ஆனா என்னன்னா தற்போதைய சூழலுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம அரப்பு கோழி எல்லாமே கணக்கு பண்ணோம்னா காஸ்ட் அதிகமாகுது. நம்ம பாத்தீங்கன்னா இந்த தீவனம் முறையா அந்த கோழி வந்து பண்ண கோழி வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனி தீவனம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு அந்த குஞ்சுக்குன்னா அதுக்கு ஒரு தீவனம் நாட்டுக்கோழி ஸ்டார்டர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வளர்றப்ப லேயர் குரோயர், முட்டைக்காக வளர்க்குற கோழியா இருந்தா, கறிக்காக வளர்க்குற கோழினா ஃபினிஷர், முட்டை போடுறப்ப லேயர் பெல்லட்டு, வரிசையா அதுக்குன்னு வச்சிருக்கிறாங்க. இந்த நம்ம இந்த இயற்கையான ஆர்கானிக் தீவனம் எல்லாம் சொல்றோம்ல, இதையெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி ஒரு பண்ணைக்குள்ளார வச்சு வளர்க்கறதுக்கு போடுறதை விட இந்த தீவனத்தை வாங்கி போடுறது காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்குது. நம்ம பண்ண கோழி வளர்க்கறது வருமானத்துக்காக தானே, அப்ப எது பெஸ்டோ அதை தானே சூஸ் பண்ணணும்.
ஐயா, இப்ப இந்த சோனாலி கோழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கோழிகளை வந்து நீங்க முட்டைக்காக வளர்க்குறீங்க, சராசரியா ஒரு கோழி ஒரு வருடத்திற்கு எத்தனை முட்டைகளை வந்து போடும்?
இந்த கோழியை வந்துட்டு ஒரு சிலர் வந்து நான் இயற்கையான முறையில மேய்ச்சல்ல வளர்க்கிறேன் அப்படின்னாங்க. நீங்க மேய்ச்சல் முறையில அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இயற்கையான தீவனத்தை வாங்கி போட்டா மட்டும் அது ஆர்கானிக் நினைச்சுக்கிறாங்க. கோழி வந்து முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில போகணும். மேய்ச்சல் முறையில போகிறப்போ இந்த கோழி பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முறைனா வந்து அது போய் புல்லு பூண்டு பூச்சி புழு இந்த ஏதாவது பொறுக்கி சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுல போற அரிசி கோதுமை சாப்பிட்டு வளர்றது. அந்த மாதிரி முறையில கோழி வளர்க்கிறப்போ ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 180ல இருந்து 200 முட்டை இந்த சோனாலி ரகம் வைக்குது. அதே வந்து நம்ம அந்த கம்பெனி தீவனம் முறை சொன்னோம்ல, நாட்டுக்கோழி ஸ்டார்டர், லேயர் குரோயர், அடுத்தது வந்து லேயர் பெல்லட்டு, அந்த ஃபீட்ல நம்ம வந்து கரெக்டா கொண்டு போகும்போது கோழி வந்து 4வது மாசத்துல முட்டை ஸ்டார்ட் ஆகும். முட்டை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோழில இருந்து வருஷத்துக்கு 230 முட்டை வரைக்கும் கிடைக்குது ஒரு வருஷத்துக்குன்னா. அதாவது இதை நாங்க எப்படி சொல்லுவோம்னா வருஷத்துக்கு ஒரு கோழில கணக்கு பண்ணாம ஒரு 100 கோழிக்கு கணக்கு பண்ணுவோம். 100 கோழிக்கு ஒரு நாளைக்கு 65% குறைந்தபட்சம் கிடைக்கும்.
பண்ணையை நீ அமைக்கணும்னு முடிவு பண்றப்ப அதனுடைய இட வசதிய நீங்க எப்படி தேர்வு செஞ்சீங்க, அது எந்த அளவுக்கு பரப்பளவு உள்ளடக்கியதா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்த சோனாலி கோழிக்கு பாத்தீங்கன்னா அடுத்ததான் வந்து இந்த கோழி கொத்திக்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, இது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க ஒரு பிராய்லர் கோழி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1 அடிக்கு 1.5 அடிக்கு ஒரு கோழியை விட்டு நம்ம இதை வளர்த்திடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா சோனாலி கோழிங்கிறது ஒரு கோழி தான், அதுக்கும் கொத்திக்கிற குணம் இருக்கு. இவங்களுக்கு வந்து நீங்க பண்ணை முறையில அதாவது இந்த ஆள்குளம் முறைன்னு சொல்லுவாங்க பண்ணை முறைக்குள்ளார உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோழிக்கு ஒரு நீங்க 100 கோழி 200 கோழி வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கோழிக்கு 3 சதுரடிங்கிறது கட்டாயம் விடணும். அப்படி விட்டீங்கன்னா தான் அது கொத்திக்கிற குணம் இல்லாமல் இருக்கும், ஓரளவுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே வந்துட்டு நீங்கள் ஒரு 1000 கோழி அந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு கோழிக்கு 2.5 சதுரடி 2.5 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஒரு கோழிக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த கொத்திக்கிற குணம் இல்லாமல் இருக்கும். நம்ம முட்டையிட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ இல்லை கறிக்காக வளர்க்குறோமோ முடி ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் வியாபாரம் கரெக்டாக நடக்கும். நம்ம இன்னொன்று வந்து என்ன பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து மேய்ச்சல் முறை. ஆனா மேய்ச்சல் முறையில இன்னொரு என்ன பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு கோழியோட கவுண்டிங்க்கு நீங்க காலையில வந்துட்டு 6 மணிக்கு திறந்து விட்டு சாயந்தரம் 6 மணிக்கு அடைக்கிற மாதிரி இருந்தா கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 1 சதுரடிங்கிற அளவுல நீங்க ஷெட்டு கட்டினாலே போதும். ஷெட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி இருந்தா ஒரு கோழிக்கு 3 சதுரடி, இப்போ ஒரு 600 சதுரடியில நீங்க 200 கோழி தான் வளர்க்க முடியும். அதே வந்து நீங்க காலையில 6 மணிக்கு திறந்து விட்டு சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க ஷெட்டுக்குள்ள அடைச்சிக்கிற மாதிரி இருந்தா ஒரு அந்த 600 சதுரடியில நீங்க 600 கோழியை வளர்க்க முடியும்.
ஐயா, இப்ப இந்த கோழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முட்டை பொறிக்கக்கூடிய வகை, இப்ப முட்டை அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு நிறைய நவீன முறைகள்ல இந்த இன்குபேட்டர்ல வைத்து அந்த முட்டைகள் வந்து பொறிக்கிறாங்க, அதனுடைய முறைகளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதுல வந்து இந்த வீட்டுல சின்ன அளவுல பண்றவங்க மேனுவல் இப்போ ஒரு 20 கோழி 30 கோழி இந்த சோனாலி கோழிங்க வந்துட்டு எதுவுமே அடப்படுகிற குணம் கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க சோனாலிங்கிறது ஒரு நாட்டுக்கோழியா அப்படின்னு கேக்குறாங்க. சோனாலி முழுக்க முழுக்க பங்களாதேஷ்ல உருவாக்கப்பட்ட ஒரு பண்ணை கோழி ரகம் தான், நம்ம ஊர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி போலவே டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கோழியை பாத்தீங்கன்னா அடப்படுக்காதனால இதோட முட்டையை பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு செயற்கை இங்கு பொறிப்பான் இருக்குல்ல அதுலதான் கொஞ்சம் பொறிப்பான்லதான் வச்சு நம்ம பொறிக்க முடியும். இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னா நாங்க கொஞ்சம் அதிகமா பண்றோம்ல, நாங்க மாசமே பாத்தீங்கன்னா இல்லைங்காம ஒரு குஞ்சுங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 20,000 குஞ்சுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் குஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20,000-5,000 குஞ்சு கொடுக்குறோம். இவ்வளவு குஞ்சுங்களை வந்து உற்பத்தி பண்றது பெரும்பாலும் செயற்கை குஞ்சு பொறிப்பா வாடகை பண்ணங்க இருக்கு, அந்த ஹேச்சரிஸ்ல நாங்க கொடுத்து அந்த முட்டைக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். இதே சின்ன அளவுல வளர்க்குறவங்க என்ன பண்ணலாம்னா அந்த இன்குபேட்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரத்துல விக்கிறாங்க. நம்ம இன்குபேட்டர் வியாபாரம் பண்றதுல நிறைய இடங்கள்ல இன்குபேட்டர் சேல்ஸ் பண்றாங்க, இல்ல வீடியோஸ் வருது, அதுல வந்து இந்த தெர்மோகோல் பாக்ஸோ இல்ல ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ வச்சு அவங்களே வீட்டுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரெடி, இது இந்த இன்குபேட்டர் எல்லாம் ரெடி பண்றதெல்லாம் சும்மா ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு தெரியுமோ அந்த அளவுலதான் ப்ராசஸ் இருக்கும். ஒன்னும் பெரிய லெவல்ல எல்லாம் அதுல ப்ராசஸ் கிடையாது.
ஐயா, இப்ப இந்த கோழி அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய இட வசதியை பத்தி எல்லாம் பேசணும். இந்த கோழிகள் இந்த கால்நடைகளை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, இதுக்கு வந்து இந்த கோழிகளுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அதுக்கு நம்ம பாதுகாப்பான நீர் வசதியை செஞ்சு கொடுக்கணும். அதே போல இதனுடைய கழிவுகள், அதை தூய்மை செய்யறதுக்கும் நம்ம வந்து தண்ணீருடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப உங்களுடைய அந்த பண்ணையில நீர் ஆதாரங்களை எப்படி பயன்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் தான் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே ஸ்டார்ட் ஆகுறது இந்த தண்ணீர்ல தான். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மருந்து கலந்து வச்சிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு நார்மல் வாட்டர் சுடுதண்ணி கலந்து வைக்கலாம், எப்படி கலந்து வச்சோம்னாலும் பண்ணைக்குள்ள அந்த தண்ணியை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அதிகபட்சம் அதோட டைம் அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி தான். அந்த 6 மணி முடிஞ்சிச்சுன்னா அந்த டப்பாவை எடுத்து போட்டு கிளீன் பண்ணிட்டு திரும்ப மறுநாள் காலையில சுத்தமான புது தண்ணி வைக்கிறதுலயே பாதி நோய் வந்து பிரச்சனை வராது. நம்மள என்ன பண்றோம்னா சாயந்தரம் பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுறது, அது அடுத்த நாள் வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே கிடைக்கும். இந்த கோழிங்க தானே இவங்க, கோழிங்களுக்கு வந்து அவங்களோட எச்சம் இது எல்லாமே அந்த தண்ணிக்குள்ள உழுகிறப்போ கிருமிகள் வந்து தண்ணியில இருக்கிறப்ப அப்படியே உருவாகுது. அதே தண்ணியவே அடுத்த நாள் காலையில குடிக்கிறப்போதான் கோழிகளுக்கு பெரும்பாலும் பிரச்சனைங்க வருது. தண்ணி வந்துட்டு நீங்க போர் வாட்டர் வைக்கலாம், இல்ல சுடுதண்ணி வைக்கிறதுனால வைக்கலாம், இல்ல ஆர்வோ பண்ணி வைக்கிறதுனால வைக்கலாம். ஆர்வோ பண்ணி வைக்கிறது பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டி தான். நீங்க நார்மல் போர் வாட்டர்ல கூட வளர்க்கலாம், ரொம்ப உப்புத்தன்மை அதிகம் இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா போர் தண்ணி ஒரே தண்ணியை கூட ரெகுலரா யூஸ் பண்ணி வைக்கலாம். ஆனா இங்க வைக்கிற டப்பால இருக்கு தண்ணி வந்து சுத்தம் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு நாள் வைக்கிற தண்ணி அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கணும், அடுத்த நாளைக்கு பாத்தீங்கன்னா திரும்ப டப்பாவெல்லாம் கழுவிட்டு புதுசா தான் தண்ணி கொண்டு போய் வைக்கணும். இதுலதான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, நிறைய நோய்கள் வருது. அதே மாதிரி இந்த கழிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோழியோட எச்சம் வந்து உள்ளுக்குள்ள கிடக்குறது, ஸ்மெல்லு வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ளுக்குள்ள இடம் வந்து ட்ரையா இருக்கிற வரைக்கும் பெருசும்பாலும் பிரச்சனை கிடையாது. என்னைக்கு அந்த ஷெட்ல வந்து அந்த போட்டிருக்க கூளை வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரமாயி அதுல ஸ்மெல்லு வருதோ அப்பதான் கோழிகளுக்கு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. நீங்க அப்பதான் அதை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க கோழிக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்டிங்ல வந்து தேங்காய் மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு தாய்க்கோழி பேரண்ட் போடுறீங்க, ஒரு மாசத்துலயே அதோட கலர் எல்லாம் மாறிடுது. நீங்க தண்ணி மட்டும் இங்க சிந்தாம இருந்தீங்கன்னா அந்த கீழே போட்டிருந்தது அப்படியே இருக்கும், நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தண்ணி சிந்து அது ஈரப்பதமாயி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா மொத்தமா மாத்தி ஆகணும். நம்ம வந்து கோழிக்கு வந்து சரியான அளவுல இடம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துட்டோம்னாலே அந்த கோழிங்களுக்கு வந்து அதுங்களாம் நடக்க போறதில்ல. உள்ளுக்குள்ள தண்ணி சிந்தாம இருக்கணும். மழை வரும்போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மழை தண்ணி அடிக்காம இருக்கணும். இதை பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆள்கூட வந்து பாத்தீங்கன்னா போட்டோம்னா அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல இது இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா உடனடியா அந்த கூளத்தை பூரா கிளீன் பண்ணிட்டு புதுசா கொண்டாந்து தேங்காய் மஞ்சோ கடலை போட்டோ ஏதாவது ஒண்ணு போட்டு சுத்தம் பண்ணிக்கணும்.
ஐயா, இப்ப இந்த கோழி பண்ணைய அளவுல நீங்க நிறைய கோழிகளை வச்சு வளர்க்கும் பொழுது சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தாக்கம், இப்ப அதிகமா குளிர்காலம் வந்தாலும் ஏதாவது ஒரு கழிச்சல் நோய் இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதிகமா வெயில் படாம இருக்கணும் அப்படிங்கிறப்ப இன்றைய காலகட்டங்கள்ல கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்னென்ன முறைகளை கையாள்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இன்னைக்கு இந்த பண்ணை முறை கோழிகள் வளர்ப்புல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் தடுப்பூசிகளை சரியா போட்டுக்கிறாங்க. இன்னமும் ஒரு சிலர் வந்து என் இடத்துக்குலாம் கோழிக்கு நோயெல்லாம் வராது, நான் அப்படி வளர்த்துருக்கேன் இப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் அந்த இதுல இருக்காங்க. ஆனா இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எப்பயுமே ஒரு உங்களுக்கு ஒரு சளி பிடிக்குது, ஒரு அம்மை நோய் வருது, இந்த மாதிரி நோய்கள் வரும்போது உங்கள்ட்ட இருக்கிற கோழியில ஒரு 500 கோழி வச்சிருக்கீங்கன்னா அதுல வந்து ஒரு 20 கோழியோ 50 கோழியோ அந்த ரேஞ்சில மார்டாலிட்டி வரும், மற்ற கோழியை வந்து மருந்து கொடுத்து காப்பாத்திடலாம். ஆனா இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு நம்ம தடுப்பூசி போடாம விட்டு உள்ளற வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சுன்னா ஒரு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா பண்ணல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி காலியாயிடும், மிச்சவாசி இழுத்துட்டு கிடக்கும். இந்த அளவுலதான் வந்து பிரச்சனைங்க இருக்கும். அதனால வெள்ளைக்கழிச்சல் தடுப்பூசி எல்லாரும் போட்டுக்கங்க. பெரும்பாலும் பண்ணக்காரங்க எல்லாருமே பண்ணையில வளர்க்குறவங்க எல்லாரும் போட்டுருவாங்க. இப்ப நாங்க கூட கோழி குஞ்சு கொடுக்குறோம்னா எங்ககிட்ட கேட்பாங்க 3 தடுப்பூசி போட்டீங்களா அப்படின்னு. அந்த 3 தடுப்பூசி போடுறதுமே நாங்க வளர்க்குற எங்களோட சேஃப்டிக்காக தான், எங்களோட சேஃப்டி ஏன்னா 3000 குஞ்சு 4000 குஞ்சு ஒரு பண்ணையில இருக்கும், எங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்க அந்த ஊசியை போட்டுக்கிறோம். இந்த ஊசியை வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் கொண்டு போய் இப்ப எங்ககிட்ட வாங்கிட்டு போய் வளர்க்குறீங்கனாலும் உங்களோட தேவைக்கு உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க அந்த தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கணும். அதை போட்டுட்டாலே இந்த நோய் பிரச்சனைங்கிறது இந்த வெள்ளைக்கழிச்சல் பிரச்சனை வராது.
அதனால இது வெள்ளை கழிச்சல் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது நம்ம தடுப்பூசி போட்டோம்னா. அது இது இல்லாம நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு பாக்கலாம். கோழிகள்ல பாத்தீங்கன்னா பண்ணை முறை கோழிகள்ல எல்லாரும் பண்றது என்னன்னா, நம்ம நாட்டு கோழிங்க வளர்க்குறப்ப பாத்தீங்கன்னா பெரிய கோழி இருக்கும், அதுல குஞ்சு பொறிக்கும், குஞ்சுங்க அப்படியே ஒன்னா வளரும். அதுல வந்து என்னன்னா அதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 கோழி 15 கோழி பெரும்பாலும் நம்ம வீடுகளில் புறக்கடை வளர்ப்புல வளர்த்தோம்ல அது தாண்டறது இல்லை. ஆனா இப்ப இந்த பண்ணை முறையில வளர்க்குறப்பையும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு பண்ணையா அந்த பண்ணையில ஒரு கால்வாசியை பிரிப்போம், அதுல பெரிய கோழியை வச்சுக்குவோம், அப்படி நடுவில் சும்மா ஒரு வலை மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் கோழி குஞ்சு வளர்த்திக்கலாம், இந்த மாதிரி பிளான் பண்றாங்க. பெரிய கோழி இங்கே வச்சுக்கிட்டு கோழி குஞ்சு இங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு. இப்போ என்னன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு வரக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த பெரிய கோழிகளோட எச்சத்திலேயே அதிகமா இருக்குது. இது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு சளி பிடிக்கிறதோ இல்லை வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வரதோ பெரும்பாலான நோய்களை வந்து கோழி குஞ்சுக்கு அதிகமாக அந்த பெரிய கோழியிலிருந்து வருது. இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இப்போ இந்த சளி பிரச்சனை, மழையும் அந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறி வெயில் காலத்துலேயும் மழை வருது, திடீர்னு கிளைமேட் மாறுறதுனால சளி பிடிக்கிற பிரச்சனை அதிகமாக வருது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ளார ஒரு ஒரு பேட்ச் கோழி விடுறாங்கன்னா அந்த மொத்த பேட்சையும் காலி பண்ணிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் அந்த பண்ணைக்கு ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப குஞ்சுகள் விடுறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நோய்களை தவிர்க்கும். சில ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் இருக்கு, அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திட்டோம்னாலே இந்த சளி பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். தடுப்பூசி பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மை நோய்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தடுப்பூசி இருக்குது, அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கலாம். அது போட்டோம்னாலே ஓரளவுக்கு நோயிலேருந்து பாதுகாத்துக்கலாம். பெரும்பாலும் தேவையில்லாத ஆளுகளை உள்ளார விடக்கூடாது. நம்ம எல்லாரும் இந்த ஒரு கோழி பண்ணக்காரரோ யாரையோ ஒருத்தர், இப்போ நானே ஒரு கோழி பண்ணையில் இருக்கிறேன், என் பண்ணையில் நோய் இருக்குது, இப்போ நான் வரேன் அப்படின்னா அப்படியே செருப்பு காலோட உள்ளார விட்டோன்னு நீங்களே என்னோட செருப்பு கால்லேயே அந்த கிருமி புறம் ஒட்டியிருக்கும், அது வந்து அப்படியே உங்கள் பண்ணையில் நான் ஒட்டி விட்டு போயிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும்.
தோனாளி கோழிகள் தவிர வேற இந்த கடக்நாத் கோழிகள், இது பல்வேறு கோழிகள் இதெல்லாம் வளர்க்குறீங்க, அதனுடைய வளர்ப்பு முறைகள்லாம் எப்படி இருக்குது? இதுக்கும் இந்த நம்மளுடைய பாரம்பரியமான சிறுவடி பெருவடி கோழிகளுக்கும்
ஆரம்பத்துல வந்துட்டு இந்த கடக்நாத் தான் வந்து தொழில்முறையா பண்ண ஆரம்பிச்சேன், அதுலதான் எனக்கு கொஞ்சமாவது வருமானம் கிடைச்சது, அடையாளமும் கிடைச்சது, அதனால இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். கடக்நாத் கோழி குஞ்சுகள் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய கோழிகள் அதிகம் இல்லைனாலும் கோழி குஞ்சுகள் மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். கடக்நாத்ல வந்து என்னன்னா பெஸ்ட் தான், கடக்நாத் மாதிரி ஒரு நல்ல கோழி, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கோழிலாம் திரும்ப மற்ற கோழியில இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளை கழிச்சல் நோய்க்கெல்லாம் கடக்நாத் 10 நாளைக்கு உயிரோட இருக்கும். ஆனால் கடக்நாத்தோட மெடிசனல் யூசேஜ் அதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை வாங்கி சாப்பிட்றாங்களே தவிர வேற மற்றபடி ருசிக்காகவோ இதுக்காகவோ கடக்நாத் அதிகம் வாங்கி சாப்பிட்றவங்க யாரும் கிடையாது. ரொம்ப கம்மியான அளவில் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. முட்டைக்காக வேணால் அதிகம் கேட்குறாங்க. அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வீடுகளில் வளர்க்குறதுக்காக கருங்கோழி குஞ்சுகள் கேட்குறாங்க, கொடுக்குறோம். கருங்கோழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குறைசா நோய் மட்டும் பிரச்சனையாக இருக்குது, மற்றபடிக்கு கருங்கோழிகளுக்கு எந்த நோயும் கிடையாது. தாராளமாக வீட்டு தேவைக்கு வளர்க்குறவங்க வளர்க்கலாம், அது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். நம்ம வியாபாரத்துக்குன்னு கடக்நாத் எடுத்து வளர்க்கும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அசில் கிராஸ் கோழிகள் கொடுக்குறோம். அசில் கிராஸ் கோழிகள் யாருக்கு கரெக்டாக இருக்கும்னா, அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வர அசில் கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிட்டு இருந்தோம்ல நாட்டுக்கோழிகள், இது மாதிரியே வரும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதிகமாக இடம் வரணும். இப்போ இந்த சோனாலிலாம் வந்து பெட்டைக்கோழி வந்து 1 கிலோ 1.5 கிலோ அதிகபட்சம் 1.5 கிலோ தாண்டறதில்ல. ஆனால் இந்த அசில் கிராஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாசம் ஆகும்போதே சேவல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோக்கு போயிடும். 4 மாசத்துலலாம் சேவல் 2.5 கிலோ வந்துடும். பெட்டைக்கோழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 1.75 தாண்டிடும். கம்பெனி தீவன முறையில் மூக்கை வெட்டி வளர்ப்பாங்க, அந்த மாதிரி வளர்க்குறதுனால வளர்க்கலாம். இல்லை இதே கோழிகளையே கொஞ்சம் மேய்ச்சலுக்கு இடம் கொடுத்து மூக்கு வெட்டாமல் வளர்க்குறப்ப ஓரளவுக்கு அந்த நாட்டுக்கோழி போன்ற தோட்டத்தில் இருக்கிறதுனால கறிக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஒரிஜினல் சுத்த சிறுவிட கோழிங்க நம்ம ஊரில் அடப்படுத்து குஞ்சு பொறிச்சு வருதுங்கள, அந்த கோழி குஞ்சுகள் கொடுக்குறோம். கொடுக்குறோம்னா ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, ஒரு 100 கோழி தாய்க்கோழி வச்சு பண்ணுறப்போ எங்களால் மாதம் ஒரு 400 குஞ்சுகள் மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியுது. அதுக்குண்டான பேரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வச்சு உற்பத்தி பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் இந்த சிறுவடையில் வந்து ரொம்பவே நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். சிறுவடை பெருவடையில் சிறுவடையை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் முறைக்கு தாராளமாக இடம் இருந்தால் தான் அதில் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். நல்ல நோய் தங்கக்கூடிய கோழி தான், அதுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிற குணமும் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட 100 எண்ணிக்கை 150 எண்ணிக்கைக்கு மேல குஞ்சுகளை உற்பத்தி பண்ண முடியல. அதனால அளவான எண்ணிக்கையில உற்பத்தி பண்ணி பொறிச்ச குஞ்சுகளை மட்டும் அதை நான் சிறுவடையை கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சிறுவடைக்கும் இந்த பண்ணை கோழிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிறுவடை கோழிகள் நீங்க வளர்க்கும் போது உங்களுக்கு உறுதியான விலை கிடைக்கும். நீங்க வளர்க்கறதுல பிரச்சனை இருக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா சிறுவடை கோழிகளை வளர்க்குறப்போ உங்களுக்கு வந்து உறுதியான விலை, இப்போ உங்க புதுக்கோட்டை மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டையில ஒரு பெட்டைக்கோழி பாத்தீங்கன்னா சராசரியா நீங்க கிலோ 400 ரூபாயில இருந்து 450 ரூபாய்க்கு கறிக்கடைக்கே வாங்கிக்கிறாங்க. நீங்க கறிக்கடையில என்ன விலைக்கு வாங்குறீங்கன்னு தெரியல. கறிக்கடையில எடுத்துக்கிறதே ஒரு கிலோ வந்து 400 ரூபாய்க்கு மேலதான் நீங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா அதே விலை வந்து இந்த பண்ணைக்கோழிகளுக்கு கிடைக்காது. பண்ணைக்கோழிகள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம பண்ணைக்கோழியும் விலை குஞ்சு விலை கம்மியா கொடுக்குறாங்க, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறாங்க, இதை வாங்கி நம்மளும் அதே 450 ரூபாய்க்கு விற்கலாம்னா விற்க முடியாது. பண்ணைக்கோழிகளை அதிக எண்ணிக்கையில உற்பத்தி பண்ணி கொஞ்சம் குறைஞ்ச விலையில ஒரு 300 ரூபாய் 250 ரூபாய் இந்த மாதிரி விலையில கொடுக்குறப்போ ஒரு 1000 கோழி வளர்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி தான் பண்ணைக்கோழிகளை வளர்க்க முடியும். நாட்டுக்கோழிகளை குறைஞ்ச எண்ணிக்கையில் வளர்த்தீங்கனாலும் அதிக லாபம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு 100 கோழி 150 கோழிக்கு மேலே உங்களால் வளர்க்க முடியாது, உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. இது இல்லாமல் நம்ம கிட்னி கோழிகளும் கொடுக்குறோங்கண்ணா, கிட்னி கோழிகள் வான்கோழிகள் இதெல்லாம் கொடுக்குறோம். கிட்னி கோழிகள் வான்கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வரக்கூடாது அதுக்காக வளர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் வான்கோழிகள் வந்து நல்ல வெயிட் வருது, கறிக்காக பயன்படுத்திக்கலாம். கிட்னி கோழிகள் வந்து இந்த மாதிரி கோழிகள் இருக்கிற பண்ணையில் வளர்த்தணும்னா பெருசானதுக்கப்புறம் அதுங்க தான் அந்த இடத்துக்கு ராஜா மாதிரி அவங்க. எல்லா கோழிகளையும் பார்த்தீங்கன்னா முட்டை விட விடாமல் துரத்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கிட்னி கோழி டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. இந்த கோழிகள் நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாங்க.
ஐயா, இது வரைக்கும் கோழி வளர்ப்பு, அதனுடைய வளர்ப்பு முறைகள், இந்த பண்ணை அமைப்பு, அதனுடைய அமைப்பு முறைகள், இது இன்னைக்கு காலகட்டத்துல எப்படிலாம் இருக்குது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பொழி நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
மிக்க நன்றிங்க. நம்ம வந்து இந்த கோழி குஞ்சுகள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சோனாலி, கடக்நாத் இது எல்லாமே 1 நாள் குஞ்சுகளாகவும் 1 மாசம் குஞ்சுகளாகவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க என்னோட மொபைல் நம்பர் 95-66-81-57-97 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம கோழி குஞ்சுகள் அதுக்காக வந்து ஒரு 100 குஞ்சுகளுக்கு கம்மி இல்லாமல் தான் கொடுக்குறோம். 1 மாசம் குஞ்சுனாலும் சரி, பொறிச்ச குஞ்சுகள்னாலும் சரி, அது மாதிரி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் உங்கள் புதுக்கோட்டைக்கு பஸ்ஸில் அனுப்புகிறோம், இல்லை டைரெக்டாக அதிக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக கொண்டாந்து வண்டியிலே கொண்டாந்து டெலிவரி கொடுக்குறோம். இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு முழுக்கவே டெலிவரி கொடுக்குறோம். பெங்களூர் இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்டுங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த எனக்கு தொடர்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கோழி வளர்ப்பு முறையும் பராமரிப்பும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு எஸ் பாலமுருகன் அவர்களுக்கும், இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-00-77-950 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.